ஓசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நவம்பர் 29 சனிக்கிழமை 2025 என்றும் வளமை போன்று நிகழ்ச்சியிலே முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறளை திறப்பதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குரல் அமுதத்தில் அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குரட்பா. வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அவதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இக்குரட்பாவின் பொருளை நோக்கலாம். ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானாயின் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் என மு பரதராசன் விளக்கம் தருகின்றார். பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்துத் தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும் என கருத்துரைக்கின்றனர். வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு நிகழ்ச்சி நவம்பர் மாதத்திற்கான விரியம் மொட்டுக்களின் சிறப்பு நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியம் மொட்டுக்கள் குழுவினர்.
தமிழங்கள் உயிர்வுக்கு வான் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்னும் பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளுடன் இந்த மாத விரியும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறோம். உங்களுக்கு தெரிந்த தமிழும் தமிழ் சார்ந்த எந்த கருத்துக்களையும் எமது விரியும் மொட்டுக்கள் முகநூலினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியில் இன்று எனக்கு தெரிந்த தமிழ் தொண்டாற்றிய தமிழ் பெரியார் ஒருவருடைய சிறப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர், இவர் 1875 1947 இடைப்பட்ட காலப்பகுதியில் வாழ்ந்து மறைந்தவர். பன்மொழி புலவர், 72 மொழிகள் வரை கற்று புலமை பெற்ற பெருமைக்குரியவர். ஊர்காவத்துறையில் முதல் முறையாக நூல் நிலையம் ஒன்றை உருவாக்கி மக்களிடையே படிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தியவர். 50 மேற்பட்ட நூல்களை தாமே இயற்றி 30 மேற்பட்ட நூல்களை அச்சேற்றிய பெருமைக்குரியவர். சொற்புறப்பு ஒப்பியல் அகர வரிசை என்ற பெயரில் இவர் வெளியிட்ட தமிழ் ஒப்பியல் அகராதி மிகச்சிறந்த ஒரு நூலாகும். நல்லூர் நகரில் புனித சவேரியார் ஆலயத்தை கட்டியெழுப்பி பல ஆண்டுகள் பணியாற்றியதால் நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் என்று அழைக்கப்பட்டார். சுவாமி ஞான பிரகாசருக்கு மதிப்பளிக்கும் முகமாக இலங்கை அரசு 1981 மே மாதம் 22 அன்று அவரது படத்துடன் கூடிய அஞ்சல் முத்திரையையும் சிறப்பு முதல் நாள் உரையொன்றையும் வெளியிட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.
சிந்திக்க சில நிமிடம் வழங்குபவர் அல்லி. நேர்களே, இந்த மாதம் உங்களை நான் கேட்கப் போவது ஒரு பொது அறிவு கேள்வி. நாங்கள் வசிக்கும் நியூசிலாந்து நாட்டின் முதலாவது வணிக வளாகம் எது? இது எப்பொழுது கட்டப்பட்டது? மீண்டும் ஒரு முறை, நாங்கள் வசிக்கும் நியூசிலாந்து நாட்டின் முதலாவது வணிக வளாகம், அதாவது முதலாவது ஷாப்பிங் மால் எது? இது எப்பொழுது கட்டப்பட்டது? பதில் இறுதியில்.
முத்துக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு வாசமான இட்லி பொடி ரெசிபி ஒன்று சொல்றேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்ச ஆக்கள் தெரியாத ஆக்கள் எல்லாரும் செய்து வச்சிருங்கோ, நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு எல்லாம் 1/4 கப், அதாவது உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, எள்ளு, சில ஆக்கள் துவரம் பருப்பு போடுறவன், இந்த நாளையும் வந்து நல்ல வடிவா தனித்தனியா வறுத்து வையுங்க. வறுத்து வச்சு போட்டு அப்புறம் அதுக்குள்ள இன்னொரு 10 செத்தல் முறையாவும் வறுத்து வையுங்கோ. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பழப்புளி, மற்றது 1 டேபிள் ஸ்பூன் மறக்காமல் சீரகம், சின்ன சீரகம், இதையும் வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காய்ப்பூ, 2 டேபிள் ஸ்பூன்ஸ் தேங்காய்ப்பூ, அதையும் வறுத்து எல்லாத்தையும் வறுத்து நல்ல ஒரு கிரன்ச்சியா கிரைண்ட் பண்ணுங்கோ. அரைச்சி வச்சுட்டு அதை பாட்டிலில் போட்டு வைங்கோ. தோசை இட்லி சாப்பிடுக கொஞ்சம் நல்ல நெய்யை சூடாக்கிட்டு அதுக்குள்ள விட்டுட்டு இட்லியோடையோ தோசையோடையோ தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல பிளன். தட்ஸ் இட், செய்யுது பாருங்க.
நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம், இப்போதான் ரோஜா வர பாருங்க. அவ பேக்கரியில ஒரு இதை முணுமுணுத்து கொண்டு வரா.
என்ன எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நானப்ப இந்த கிவிய பத்தி தான் யோசிச்சு கொண்டு இருந்தது, நான் அதாலதான் கொஞ்சம் லேட்டா போச்சு.
சரி, இப்ப நீ கிவி என்று சொல்றது எந்த கிவிய பத்தி சொல்றே? கிவி ஃப்ரூட்டை பத்தி கதைக்கிறீரா, இல்லாத கிவி பேர்டை பத்தி சொல்றீரோ?
உண்மையா நான் இந்த கிவி ஃப்ரூட்டை பத்தி தான், அதை சாப்பிடுறது நல்லதுன்னு கேள்விப்பட்டு நான் அதை பெட்டி தான் யோசிச்சு கொண்டு வந்தேன். உங்களுக்கு அதை பெட்டி ஏதாவது விளையாடு தெரியுமோ?
இவே தெரியாது. இதுன்ற அறிவியல் பெயர்
சொல்ல பேரே தெரியாது.
அக்டிடீனியா டெலிசியோசா.
ஓ,
இவ முதன் முதல்ல தான் தெற்கு சீனாவில் தோன்றுன்னு தெரியும் எனக்கு.
ஆனா இந்த கிவி ஃப்ரூட் எல்லோரும் முந்தி அந்த சைனீஸ் கூஸ்பெர்ரிஸ் சொன்னபியா, உங்களுக்கு
கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, இது வந்து 1960 தான இந்த நெல்லிக்காய போல இருந்ததால இத வந்து சைனீஸ் கூஸ்பெர்ரி என்று பரவலாக சொல்லி இருக்கணும் இந்த கிவி ஃப்ரூட்டை. இது 20th century தொடக்கத்துல கிவி ஃப்ரூட் வந்து இந்த மேற்கத்திய உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதா, அதாவது இந்த மிஷினரி இசாபெல் ஃப்ரைசர் என்றவா, அவ வந்து வங்கனுய் கேர்ள்ஸ் காலேஜ் பிரின்சிபல், அந்த சீனாவுக்கு போய் அந்த மிஷனரிகளை பார்வையிட போய் வந்த நேரத்தில் தானா அந்த அங்கே இருந்து கொண்டு வந்து நியூசிலாந்துக்கு இதனை வந்து அறிமுகப்படுத்தி வச்சவா, ரெண்டெங்கயோ வாசிச்ச நினைவு இருக்கு. அதாவது முதலாவது முதல் விதை வந்து 1906 அலெக்சாண்டர் அலிசன், அந்த அது வந்து வங்கனுய் நர்சரி அந்த இடத்துல தானே அவரால் நடப்பட்டது. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த முதல் அந்த அதுல இருந்து வந்த பழங்கள் வந்து 1910 சேகரிக்கப்பட்டதா.
1920 கொஞ்ச நர்சரி ஊழியர்கள் சேர்ந்து பல கீவீரி பழங்களை விற்றிருக்கிறான். முதல் தடவை வந்து நட்டது வந்து ஓக்லண்ட், வங்கனூயி, ஃபீல்டிங்ஸ், டோரங்கா என்ற இடங்கள்ல தான் கிவி ஃப்ரூட் நட்டிருக்கிறோம்.
அது சரி, இந்த கோல்டன் கலர் கிவி பூட்டை பற்றி ஏதாவது தெரியுமோ? அது எப்போ அறிமுகப்படுத்தின ஆண்டு தெரியுமா? இருக்காது.
ஓமோ, 1991 தான். அந்த நேரம் தான் அந்த மஞ்சள் நிற கிவி ஃப்ரூட், கோல்டன் கிவி ஃப்ரூட் ஒரு புதிய வகை ஒன்று உருவாக்கப்பட்டது. சரி, அது ஒன்று இருக்கு. இப்ப ஏன் இந்த நியூசிலாந்து மக்கள் எல்லாரும் கிவி என்று சொல்லினோம்?
அது என்னன்னு சொன்னா, இப்ப இந்த கிவி இந்த நாட்டுக்கு என்ன பறவை முக்கியம், அதாவது என்ன தேசிய பறவை நினைக்கிறீங்க?
கிவி.
கிவி, அப்ப அந்த கிவிக்குரிய சில தனித்துவமான அம்சங்கள் இருக்கு. இப்ப அது வந்து பறக்காது, நீண்ட அழகு இருக்கு. பட் அது வந்து அது இரவு நேரம்தான் வெற்ற அலுவல் எல்லாம் வெளியில போறது, வாரது, சாப்பிடுறது, கொள்றது. அப்ப அந்த மாதிரியான தனித்துவமான ஒரு பறவையோட இணைச்சு இந்த நாட்டை வந்து அடையாளப்படுத்தின. அப்ப இங்க இருக்கிற மக்களையும் வந்து அதோட சேர்த்து ஒரு தனித்துவமான ஆக்கள் என்று காட்டுறதுக்காகத்தான் கிவி என்று சொல்றவன்.
அது மட்டுமில்ல அல்லி, இந்த பறவைக்கும் நாட்டுக்கும் இடையில வந்து ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கா.
என்னது
அது வந்து? அது என்ன தெரியும், ராவில தான் நியூசிலாண்டு. அப்ப அந்த நியூசிலாந்து மக்களை வந்து அந்த கிவின்ற பெயரை சொல்லி அன்பா அழைக்கிற பழக்கம் வந்திருக்கு. அது குறியீடு மாதிரி என்று வையுங்களேன். இப்ப நீங்க நியூசிலாண்டர்ஸ்ல போய் அவைய நியூசிலாண்டர்ஸ் சொல்றதை விட கிவி என்று சொல்றத அவ விரும்புவினா.
அதோட சொல்ற
அதேதான் சோத்துப்பானின்னு சொல்ற தானே. அப்ப அந்த கிவி ஃப்ரூட்டுக்கும் அந்த கிவி அண்டு நியூசிலாண்டர்ஸ் அழைக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கிவி ஃப்ரூட்ன்ற பேர் வந்து அந்த கிவி அண்டேன்னு வச்சதேண்டா, அந்த பழத்தை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு ஒரு பெயர் தேவைப்படைக்கு அது கிவி ஃப்ரூட்னு வச்சிருக்கேன்.
நல்ல விளக்கம் தான்.
சரியாதான் சொல்லி இருக்கிறேன். இப்பதான் எனக்கு விளங்குது. நான் இந்த நாட்டுக்கு வந்த புதுசுல என்ன பார்த்து ஒரு ஆள் சொன்னது ஞாபகம் வருது. அவ என்ன சொன்னவாண்டா, அப்ப நீ இன்னும் கொஞ்ச நாளையில கிவி ஆகி விடுவீர் என்று ஒரு பூடகமா சொன்ன. இப்பதான் அதன் அர்த்தம் விளங்குது.
அப்ப அந்த நேரத்துல நீ விளக்கம் இல்லாம கேட்டுக்கொண்டு இருந்த நீர், இப்பான்னு எனக்கு இதெல்லாம் புலங்குது.
நான் ஒன்றும் கதைக்கல, சிரிச்சபடி வாய மூடிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தேன்.
நாட்டுக்கு வேற புதுசு எல்லாருக்கும் ஒன்று தானே. கீவி புழுத்த பற்றி கேச்சா புலங்கு என்ன, எனக்கு பசிக்குது. அவங்க தோசை சாப்பிடுவோம்,
சுடும் சுடும்
சுடும் சுடும் சாப்பிடுவோம்.
எமது அடுத்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. இன்றைக்கு உங்களோட ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு பெரிய செருப்பு தயாரிக்கும் நிறுவனம் தனது செருப்பு வியாபாரத்தை கிராமங்களிலும் அறிமுகப்படுத்தி விரிவுபடுத்த விரும்பினார்கள். அதற்காக ஒரு மாதிரி கிராமம் ஒன்றை தெரிவு செய்து 2 விற்பனை முகவர்களை அந்த கிராமத்திற்கு அனுப்பி செருப்பு வியாபாரம் கிராமத்தில் செய்வதற்கு தகுந்த இடமா என்று பார்த்து விசாரித்து வரும்படி அனுப்பினார்கள். முதலாவது விற்பனை முகவர் கொஞ்ச நாட்கள்ல திரும்பி வந்து, கிராமத்தில் உள்ள யாரும் செருப்பு அணிவதில்லை, அதனால் கிராமத்தில் செருப்பு விற்பது கடினம், எனவே அங்கு செருப்பு வியாபாரம் செய்வது சரியல்ல என்று அந்த யோசனையை கைவிடும்படி அறிவுரை கூறினார். இரண்டாவது விற்பனை முகவர் கொஞ்ச நாட்கள்ல திரும்பி வந்து, கிராமத்தில் உள்ள யாரும் செருப்பு அணிவதில்லை, அவர்களுக்கு செருப்பு என்று ஒன்று இருப்பதே தெரியவில்லை, அதனால் செருப்பு வியாபாரத்தை அங்கு அறிமுகப்படுத்தினால் அந்த வியாபாரம் அமோகமாக போகும் என்று அறிவுரை கூறினார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது நேயர்களே? இரு விற்பனை முகர்களும் பார்த்தது ஒரே விடயம். இருந்தாலும் ஒருவர் எதிர்மறையாக அதை சிந்தித்தார், இன்னொருவரோ அதே விடயத்தில் இருக்கும் வாய்ப்பை நேர்மறையாக பார்த்தார். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாதவர் யாரும் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையிலே வாய்ப்பை காண்பவர்தான் வெற்றி காண்பவர். சூழ்நிலை மாறாமல் இருந்தாலும் பார்வை மாறினால் வாழ்க்கை மாறும். நேர்மறையாக சிந்தியுங்கள், வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றியோ உங்களின் பக்கம் வந்து சேரும்.
என்ன நேர்களே, பதில் கண்டுபிடித்தீர்களா?
நாம் வசிக்கும் நியூசிலாந்து நாட்டின் முதலாவது வணிக வளாகம், அதாவது முதலாவது ஷாப்பிங் மால் இது. இதற்கான பதில், லின் மால் என்று அழைக்கப்படும் இந்த வணிக வளாகம் நியூலின் ஒக்லண்ட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த வணிக வளாகம், அதாவது இந்த ஷாப்பிங் மால், 1963 அக்டோபர் மாதம் 30 கட்டப்பட்டு இன்று வரை இயக்கிக் கொண்டு வருகிறது.
சிரிப்போ சிரிப்பு, வழங்குபவர் தாமரை. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங், குட் மார்னிங், எல்லாரும் இருங்கோ. டீச்சர், இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லி தர போறீங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க? இது நல்ல ஐடியா. இன்னைக்கு நான் உங்களுக்கு பொது அறிவு தொடர்பான கேள்வி உங்கள்ட்ட நான் கேட்க போறேன். சரி, முதலாவதாக யார கேட்கலாம்? ரோபர்ட், நீ எலும்பு. உனக்கான கேள்வி, நிலாவில முதல் அடி வச்சது யாரு? டீச்சர், நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல் அடி எடுத்து வச்சவர். அப்ப ரெண்டாவது, இது என்ன கேள்வி டீச்சர்? அதுவும் அவர்தான். இல்ல, உனது விட பிள. அவர் என்ன எடுத்து வச்சிருப்பார்? என்ன டீச்சர், இது கூட உங்களுக்கு தெரியடியே. அவர் தான் எடுத்து வச்சவர். அவர் என்ன நிலாவில நொண்டி பிடிச்சு விளையாடவே போனவர். அவர் தான் தண்ட காலடிய ரெண்டாவதாக எடுத்து வச்சவர்.
நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது சிறப்பு நிகழ்ச்சி இலக்கிய சாரல். கலந்து சிறப்பிப்பதற்காக வான் அலைகளின் ஊடாக உங்களை வந்து சந்திப்பவர் சங்கீதா.
வணக்கம். மகாபாரதம் தவறு செய்தது தெய்வமாக இருந்தாலும் தண்டனை நிச்சயம். மனிதர்களாகிய நமக்கு ஏதேனும் துன்பம் நேரும் பொழுது நம் மனதுக்குள் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன், எதற்கு எனக்கு இவ்வளவு பெரிய வலியை வாழ்க்கை கொடுத்திருக்கிறது என்று பல கேள்விகளுடன் நாம் அமர்ந்திருப்பதை காண முடியும். ஆனால் இறைவன் நாம் செய்யக்கூடிய மற்றும் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மிக கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன நன்மை தீமைகள் செய்கிறோமோ அதற்கான தீர்ப்பை கொடுப்பதில் இறைவன் மிகப்பெரிய வல்லவனாக இருக்கிறான். அதாவது, தவறு செய்தது தெய்வமாகவே இருந்தாலும் தண்டனை நிச்சயம். இதற்கு மகாபாரதத்தில் ஒரு மிகப்பெரிய சான்று ஒன்று இருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். மகாபாரதத்தில் குருஷேஸ்தர போர் முடிந்துவிட்டது. அஸ்தினாபுரத்து அரசனாக தருமன் முடிசூடிக் கொண்டான். பாண்டவர்களுடைய வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்த துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் நிம்மதியற்ற ஒரு நிலையில் இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்தது. அதாவது, என் தந்தை சத்தியவான், செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகவே துரியோதனனுக்கு ஆதரவாக போர் புரிந்தார். ஆனால் அவரிடமே பாண்டவர்கள் நான் இறந்ததாக போய் சொல்லி மிக அநியாயமாக அவரை கொன்றுவிட்டார்கள். என் தந்தை அப்படி என்ன தவறு செய்து விட்டார் என்று அவன் மனதுக்குள் ஏகப்பட்ட குழப்பங்களும் கேள்விகளும் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படியாக ஒரு நாள் கிருஷ்ண பகவானை அவன் சந்திக்கிறான். கிருஷ்ணனை பார்த்தவுடன் அவனுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. ஆனால் கிருஷ்ண பகவானிடமே அவன் மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்கிறான். அதாவது, கிருஷ்ணரை பார்த்து, என் தந்தை இறந்ததற்கு முக்கிய காரணம் நீதானே, அவர் என்ன தவறு செய்தார் என்று அவனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான். கிருஷ்ண பகவானும் சிரித்துக் கொண்டே, யார் பாவம் செய்திருந்தாலும் அவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்கிறார். அதற்கு பெரும் கோபத்துடன் அஸ்வத்தாமன், அப்படி என்ன, என் தந்தை பாவம் செய்து விட்டார் என்று அஸ்வத்தாமன் கேட்கிறான். இந்த கேள்விக்கும் சிரித்துக் கொண்டே கிருஷ்ண பகவான் சொல்கிறார், உன் தந்தை எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவர், ஆனால் மிகவும் ஏழ்மையில் இருந்தார். அவரை கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக பீஷ்மர் நியமித்தார். அதன் பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் செல்வ வளம் சூழ்ந்தது. உன் தந்தையை எகலைவன் என்ற வேடுவர் இனத்தைச் சேர்ந்த சிறுவன் சந்திக்கிறான். அவன் எனக்கும் வில்வித்தை கற்றுத்தாருங்கள் என்று உன் தந்தையிடம் முறையிடுகிறார். ஆனால் உன் தந்தையோ அரச குமாரர்களுக்குத்தான் கற்றுக் கொடுப்பதால் ஏகலைவனுக்கு கற்றுத்தர மறுத்து விடுகிறார். ஆனால் ஏகலைவனோ உன் தந்தையை போல் மண்ணில் சிலை செய்து குருவாக வழிபட்டு வில்வித்தையை அவனாக கற்றுக்கொண்டான். சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் வில்வித்தை திறமை அர்ஜுனனுக்கு தெரிய வருகிறது. அவன் உன் தந்தையிடம் கோபம் அடைகிறான். ஆனால் ஏகலைவன் தானே வில்வித்தையை கற்றுக்கொண்ட செய்தியை உன் தந்தை அர்ஜுனனிடம் தெரிவித்திருக்க வேண்டும். அவர் என்ன செய்தார் தெரியுமா? வில்வித்தைக்கு மிகவும் தேவையான கட்டை விரலை குறுகாணிக்கையாக ஏகலைவனிடம் உன் தந்தை கேட்டார். அவனும் மகிழ்ச்சியாக கொடுத்து குரு பக்திக்கு நீங்காத புகழை பெற்றார். அன்று உன் தந்தை அரண்மனையில் செய்கிற வேலை பறிபோய்விடும் என்ற சுயநலத்தில் வேடனின் திறமையை தட்டி பறித்துக் கொண்டார். ஏகலைவனுக்கு அவனது திறமையால் பெருமை சேர்ந்தாலும் அவனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியானது. இந்த பாவம்தான் போர்க்களத்தில் மகன் இறந்ததாக எண்ணி ஏற்பட்ட சோகத்தில் மரணமடைய வைத்தது. அத்தோடு துரோணர் தியானத்தில் இருந்தபோது திரௌபதியின் சகோதரர் அநியாயமாக அவரை கொலை செய்தான். அந்த சம்பவத்தை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததால் தான் பாண்டவர்கள் தங்களின் வாரிசுகளை இழந்தனர் என்று கூறி முடித்தார் கிருஷ்ணன். பிறகு கிருஷ்ணர் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு ஒப்புக்கொண்டான் அஸ்வத்தாமன். ஆனால் அவன் அத்தோடு நிறுத்தவில்லை. கிருஷ்ணா, நீ நினைத்திருந்தால் இந்த யுத்தம் நடக்காமல் தடுத்திருக்கலாமே. உன்னால் ஒரு வம்சமே அழிந்ததை வேடிக்கை பார்த்திருக்கிறாய் என்று இன்னொரு கேள்வியை வைக்கிறார். அதற்கும் கிருஷ்ணர் பதிலளிக்கிறார். ஒரு வம்சம் அழிவதற்கு காரணமாக இருந்ததால் என் வம்சம் அழிவதை பார்த்த பின்புதான் எனக்கு மரணம் ஏற்படும் என்று அவர் பதில் சொல்கிறார். உண்மைதான். யாதவ வம்சம் அழிந்து காடுகளில் தனிமையில் தியானத்தில் கிருஷ்ணர் அமர்ந்திருந்த போது மானிடர் ஒருவர் மானென நினைத்து வேடன் நெய்த அம்பால் கிருஷ்ண பகவானின் உயிர் பிரிந்தது. ஆக இங்கு பூமியில் வாழக்கூடிய நாட்களில் தவறு செய்தது தெய்வமாகவே இருந்தாலும் அவர்கள் கட்டாயம் அதற்கான பலனை அனுபவித்து ஆக வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா. நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இலக்கம் 20 பெல்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான கொண்டாட்டங்கள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு மட்டுமே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 13 காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. இந்த ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் சங்கத்தினுடைய அங்கத்தவர்களுக்கு மட்டுமே ஒழுங்கு செய்யப்பட்டது உள்ளது என்பதை கவனத்தில் கொண்டு அனைவரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். சமூக அறிவித்தல் 1, நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சி அரம்புகள் 2025 வருகின்ற டிசம்பர் மாதம் 6 சனிக்கிழமை மாலை 5:45 முதல் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே மேடையேற இருக்கின்றது. தமிழ் கல்வி பூங்கா சிறுவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ஊக்கப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். இந்த நிகழ்ச்சி முற்றிலும் இலவசம், மறந்துவிடாதீர்கள். இந்த நிகழ்வு வருகின்ற டிசம்பர் மாதம் 6 சனிக்கிழமை மாலை 5:45 முதல் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்தில் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா மாணவர்களின் கலை நிகழ்ச்சியான அரும்புகள் 2025 நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் திரளாக வந்து ஊக்கப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இவ்வாரத்துக்கான சிறப்பு கவிதையை வழங்குவதற்காக சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற மேனாள் ஆசிரியர் திருவாளர் யோகராஜா நாகலிங்கம் அவர்கள்.
மலல இன்பம் வடிவாக எழுவில்லின் வண்ணங்கள் வான்மீதில் மகிழ்வானது படிவான பனிமீதில் தோன்றும் பால்வண்ணம் மகிழ்வானது விடிவானில் பொன் கதிர் தோன்றி புலர்வாதல் மகிழ்வானது அடிக்கின்ற அலைவந்து ஆடும் அழகின் கோலம் மகிழ்வானது படிக்கின்ற இன்னிசை பாடல் பொழிகின்ற இன்பம் மகிழ்வானது வடிக்கின்ற சிலை மீதில் தோன்றும் வியக்கும் அழகும் மகிழ்வானது மடிவந்து வீழ்ந்து மனமாலும் மழலை வரமும் மகிழ்வானது துடிக்கின்ற மனந்தனியிலே இனிதாக தோன்றும் யாவும் மகிழ்வானது பொட்டிட்ட புறைநுதலின் பிள்ளை அழகும் மகிழ்வானது இட்டிட்ட தொட்டிலில் மழலை இசைக்காடும் கோலம் மகிழ்வானது சிட்டென்று சிறகடித்து வான்மீதில் சிங்கார பறத்தல் மகிழ்வானது கட்டுண்ட உறவுகளும் கழித்திருக்க கலந்தாடலும் மகிழ்வானது கன்னக்குழியின் சிரிப்பிற்கு காத்திருத்தல் மகிழ்வானது மின்னல் விழிகள் மெல்ல மலர்ந்து கொள்ளல் மகிழ்வானது சின்ன குழந்தை கிருக்கும் சிறுகை ஓவியம் மகிழ்வானது அன்னை நடந்து அருகினில் அணைக்க வருதலும் மகிழ்வானது செயினை பார்த்து நித்த நித்தம் பெற்றவர் நெகிழ்தல் மகிழ்வானது வாயினில் பிறக்கும் மலலமொழி வந்திட கேட்டல் மகிழ்வானது தாயனும் தமிழனை தந்தளித்த தமிழினை பேசலும் மகிழ்வானது தூயதாய் தோன்றும் யாவும் உந்தன் திருமுகம் ஆதலும் அழகானது அம்மா என்னும் அகர முதலில் அழைக்க கேட்டல் மகிழ்வானது செம்மாதுளை வெடிப்பாய் சிதறும் சிரிப்பின் சங்கீதம் மகிழ்வானது இம்மாநிலப் பேரழகு நீ என்ற இருமாப்பும் என்றும் மகிழ்வானது எம்மை இயங்க வைத்திருக்கும் எல்லாம் நீ என்பது மகிழ்வானது. நன்றி, வணக்கம்.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
Konnichiwa.
Bonjour.
Kia ora.
Plan
Alternative FM.
If you've got a power account and live in Central, East or South Auckland, the Entrust dividend may be coming your way in late September. And who couldn't use a bit extra right now? Look out for the Entrust dividend pack in your letterbox or email inbox. Check your payment details are correct and let us know of any changes as soon as possible. Making sure we have your right details now will mean there will be no delays in paying you in September. Everything you need to know is at entrustnz.co.nz. Check it out.